إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم صلاة الجماعة أفضل من صلاة الفذ بسبع وعشرين درجة أو كما قال صلى الله عليه وسلم அளவற்றருளால நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் உலகை படைத்து பரிபாலிக்க கூடிய வல்ல நாயன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே சொந்தமானது. அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் உயிரிடும் மேலான முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதா. கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையின் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுவை பயந்து அவருடைய கட்டளைகளை வாழ்க்கையில் எடுத்து நடந்து அவருடைய விளக்கல்களை முற்றுமிழுதாக தவிர்ந்து கொள்ளுமாறு தக்வாவை கொண்டு முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசிய செய்கிறேன். அல்லாஹு தஆலா இவ்வுலக வாழ்க்கையில் தக்வாவுடன் வாழ்ந்து எங்களுடைய இறுதி மூச்சின் நேரத்திலேயும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்தியவர்களாக அவனை அஞ்சியவர்களாக தக்வாவுடன் இவ்வுலகத்தை விட்டும் பிரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாரா. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கடமையாக்கியிருக்கக்கூடிய கடமைகளில் அமல்களில் தொழுகையிடவும் மிக பெருமதியான வாழ்க்கையில் நலவுகளை கொண்டு வரக்கூடிய வாழ்க்கையின் சந்தோஷத்தை எங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமல் இருக்கும் என்று சொன்னால் அந்த அமலை இந்த மார்க்கத்துடைய கடமைகளில் இரண்டாவது கடமையாக ஆக்கியிருப்பான். நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அமலை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா அந்த அமலை எங்களுக்கு தந்திருப்பான். ஆனால் தொழுகையை விடவும் மிக புனிதமான சிறந்த ஒரு அமல் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக நாம் வாழ்வதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அமல் தொழுகையை விட வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் கலிமாவை ஒழிந்ததற்கு பின்னால் அவர் அல்லாஹுடைய விடயத்தில் செய்ய வேண்டிய முதன் முதலாவது கடமை தொழுகையாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் தாவத் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் இஸ்லாத்தின் பக்கம் நுழைய நுழைய கலிமாவை சொல்லி அல்லாஹுவை ஏற்று நபியை ரசூலாக ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் இஸ்லாத்தை பற்றி கற்றுக் கொடுத்து இஸ்லாத்தை பற்றி படித்து கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக இஸ்லாத்துடைய மிக முக்கியமான ஐந்து தூண்கள் என்ற கடமைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுப்பார். கலிமாவுக்கு பின்னால் முதன் முதலாவதாக கற்றுக் கொடுக்கக்கூடிய அமலாக இபாதத்தாக கடமையாக தொழுகை இருந்தது. தொழுகை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நாம் அவனை ஞாபகப்படுத்தி நிறைவேற்றக்கூடிய ஒரு அமலாக ஆக்கி வைத்திருக்கிறார். தொழுகையுடைய மகத்துவத்தை எங்களுக்கு காட்டுவதற்காக இந்த கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் வஹீன் மூலமாக இந்த பூமிக்கு கொண்டு வந்து கொடுக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வானுலகத்திற்கு அழைத்து அந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தில் தொழுகை என்ற கடமை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையில் எங்களுடைய ஐந்து நேர தொழுகைகள் இது வாழ்க்கையில் உயிரை போன்று இன்றியமையாத மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொழுகைகளை நிறைவேற்றுகிறோம். கனிமான அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றது. ஒரு பகுதி கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் தொழுவது. அல்லாஹ் தஆலா ஐந்து நேர கடமையான தொழுகைகள் எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் தொழுவது. கனிமான சகோதரர்களே, இரண்டாவது பகுதி அந்த தொழுகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறானோ, எங்களுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன நலவுகளை வைத்திருக்கிறானோ, அதில் என்ன பெனிஃபிட்ஸ்கள் இருக்கின்றதோ, அந்த விடயங்களை அடைந்து கொள்வது. தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தக்குவாவை ஏற்படுத்தும். அல்லாஹுடைய சிந்தனையை 24 மணித்தியால அவனுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வரும். பாவங்கள் ஏற்படுவதை விட்டும் தொழுகை அவனை தடுக்கும். ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய முசீபத்துகள், அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளுக்குரிய காரணம் அவருடைய தவறுகள். ஆனால் தொழுகை அழகாக நிறைவேற்றப்படக்கூடிய நேரத்தில் அந்த தொழுகை மனிதனை பாவங்களிடம் தடுக்கின்றது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை சுபீட்சத்தை ஏற்படுத்துகின்றது. கனிமான சகோதரர்களை, நாம் ஏதோ கடமைக்காக தொழுகின்றோம் என்று சொன்னால் குற்றத்திலிருந்து தப்பிவிடுவோம். ஆனால் தொழுகையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் மறுமையிலும் அதற்குள்ளால் என்னென்ன நன்மைகளை பாக்கியங்களை வைத்திருக்கிறானோ, அந்த பாக்கியங்களை அடைந்து கொள்வதாக இருந்தால் எங்களுடைய தொழுகைகளை நாம் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளை, ரூஹானியத்தான உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை உயிரோட்டமானதாக இருக்கும் பொழுதுதான் தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள முடியும். தொழுகை உயிரோட்டமாக இருந்தால்தான் தொழுகையின் மூலம் எங்களுடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடமிருந்து நாம் இலேசாக எடுத்துக்கொள்ள முடியும். எங்களுடைய தேவைகளை நாம் சாதித்துக் கொள்ள முடியும். நாம் தொழுகின்றோம், உடலை எடுத்துக்கொண்டு பள்ளிக்கு வருகிறோம். ஆனால் எங்களுடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக ஆகுவதாக இருந்தால், எங்களுடைய உடல் எவ்வாறு மஸ்ஜிதிற்கு சமூகம் அளிக்கின்றதோ அதை போன்று எங்களுடைய உள்ளமும் சமூகம் அளிக்க வேண்டும். தொழுகையுடைய நேரத்தில் எங்களுடைய உடலை கஅபத்துல்லாஹை நோக்கி, கிபிலாவை நோக்கி நாம் எவ்வாறு அதனை அந்த கிபிலாவை நோக்கி வைத்திருக்கிறோமோ, அதை போன்று எங்களுடைய உள்ளம் உள்ளத்துடைய கிபிலாவை முன்னோக்க வேண்டும். உள்ளத்துடைய கிபிலா தான் கஅபாவுடைய அந்த கிபிலாவுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உடல் கஅபாவின் பக்கம் திரும்ப வேண்டும், உள்ளம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, நாம் எங்களுடைய மனதில் கையை வைத்து நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான், அன்றாட எனக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக இருக்கக்கூடிய இந்த ஐந்து நேர தொழுகைகளை எந்த முறையில் நான் நிறைவேற்றுகின்றேன்? கடமைக்காக நிறைவேற்றுகின்றேனா, அல்லது அந்த ஐந்து நேர தொழுகைகளையும் நான் உயிரோட்டமாக நிறைவேற்றுகின்றேனா? எந்த நேரத்தில் நாம் தொழுகின்றோம் என்று தெரியாது. வீட்டில் நினைத்த விதத்தில் தொழுகிறோம், அல்லது எந்த தொழுகைக்குரிய ஒரு நேரம் இல்லை, எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரத்தில் தொழுகிறோம். ஜமாஅத்தை பேணுவதில்லை. தொழுகையில் நாம் தொழுகையுடைய சிந்தனையில் அதனை நிறைவேற்றுகிறோமா? தொழுகையில் ஓதப்படக்கூடிய விடயங்களை நாம் சிந்திக்கின்றோமா என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்தால் எங்களுடைய தொழுகையுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லியார்கள், அன்பான சகோதரர்களே, எனவே எங்களுடைய தொழுகையை ஒரு வழக்கமாக, எல்லோரும் தொழுகிறார்கள் அதனால் நானும் தொழுகிறேன், எந்த நாளும் நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதனால் நான் தொழுகையை நிறைவேற்றுகின்றேன் என்ற அந்த சிந்தனையிலிருந்து விடுபட்டு, அந்த மனோ நிலைமையிலிருந்து நாம் விடுபட்டு, தொழுகையை ஒரு புனிதமான இபாதத்தாக ஒவ்வொரு நாளும் அந்த ஐந்து நேர தொழுகைகளை நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக, அல்லாஹுடைய நன்றியை எங்களுடைய தொழுகையின் மூலமாக வெளிப்படுத்தியவர்களாக நிறைவேற்ற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய தொழுகை உயிரோட்டமுள்ள தொழுகையாக மாறக்கூடியதாக இருக்கும். கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, எங்களுடைய தொழுகைகளை உயிரோட்டமாக ஆக்குவதற்கு மிக முக்கியமான இரண்டு விடயங்கள் இருக்கின்றது. அந்த இரண்டு விடயங்களும் தொழுகை உயிரோட்டமாக ஆகுவதற்கு இரண்டு விங்ஸ்கள், இரண்டு இறக்கைகளை போல. எப்பொழுது நாம் அந்த இரண்டு விடயங்களையும் பேணுவோமோ எங்களுடைய தொழுகைகள் உயிரோட்டம் உள்ள தொழுகைகளாக. அதில் முதலாவது விடயம்தான் தொழுகையை நாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது. இரண்டாவது விடயம் தொழுகையில் நாம் குஷூ உள்ளச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இந்த இரண்டும் தொழுகை உயிரோட்டமாக ஆகுவதற்குரிய இரண்டு இறக்கைகளை, விங்ஸ்களை போல். கடமையை நிறைவேற்ற நாம் தொழுகின்றோம், ஆனால் இந்த இரண்டு விடயங்கள் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஜமாஅத் என்பது ஒரு ஊரை எடுத்துக்கொண்டால் அந்த ஊருக்கு அந்த தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயாவாக இருக்கும். ஒரு ஊரில் எந்த ஒரு முஸ்லீமும் ஜமாஅத்தாக தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்கள் அனைவரும் குற்றவாளிகளாக ஆகுவார். சிலர் ஜமாஅத்தாக தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அந்த ஊருடைய ஃபர்து கிஃபாயா கடமை நீங்கிவிடும். ஏனையவர்களுடைய விடயத்தில் ஜமாஅத் சுன்னத்தாக இருக்கும். அதே போன்று தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழுவது, இதுவும் தொழுகையுடைய ஒரு நிபந்தனை, ஒரு கடமை அல்ல. மாற்றமாக தொழுகை உயிரோட்டமாக இருப்பதற்கு அது சிறந்தது என்பதாக அதிகமான ஃபுக்காஹாக்கள் சொல்லியிருக்கிறார். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இன்னும் சில ஃபுக்காஹாக்களுடைய கருத்துகள் இருக்கிறது. இந்த இரண்டு விடயங்களும், தொழுகையை ஜமாஅத்தாக தொழுவதும் தொழுகையை உள்ளச்சத்துடன் நிறைவேற்றுவதும், இந்த இரண்டும் தொழுகையுடைய கடமைகளில் ஒன்று. எவ்வாறு தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவது கடமையாக இருக்கிறதோ, சூரா ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ, அதே போன்று இந்த இரண்டு விடயங்களும் இல்லை என்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஜமாஅத்துடன் தொழுகை நிறைவேற்றப்படவில்லை என்றால் அவருடைய தொழுகை சிஹத்தாக மாட்டாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தொழுகையில் ஏதாவது ஒரு பகுதியிலாவது குஷு என்ற இறையச்சம், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரவில்லை என்றால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக சில உலமாக்கள் கூறியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, அந்த அளவுக்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் எங்களுடைய தொழுகை உயிரோட்டமாக ஆகுவதற்கு இந்த இரண்டு விடயங்களும் நிச்சயமாக எங்களுடைய தொழுகையில் வர வேண்டும். நாம் இந்த இரண்டு விடயங்களையும் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்காக வேண்டி அதனை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளுடைய தொழுகையையும் நாம் அதனை பரிசீலித்து பார்க்க வேண்டும். என்னுடைய அந்த தொழுகைகளை நான் எவ்வாறு நிறைவேற்றுகின்றேன்? ஜமாஅத்துடன் ஒரு தொழுகையை கடமையான ஃபர்வான அந்த தொழுகையை தனியாக தொழுகிறார், அதே தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால், ஜமாஅத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையை தனியாக தொழுது அடைந்து விட முடியாது. அந்த அளவுக்கு மிக பிரமாண்டமான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறார். சொல்லப்பட்ட முறையில் தொழுகைக்கு முன்னால் நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டுமோ அந்த விடயங்களை செய்து மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாஅத்துடன் தொழுகையை அழகாக நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்காக வேண்டி அவருக்கு கொடுக்கக்கூடிய நன்மை ஏராளம் ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸலாதுல் ஜமாஅத்தி அஃபலு மின் ஸலாத்தில் ஃபர்தி பி 27 தரஜா. ஒரு மனிதர் தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது அவர் தனியாக சொல்வதை விடவும் 27 மடங்கு சிறந்ததாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில், இரண்டும் புகாரி முஸ்லீமுடைய ரிவாயத், இன்னொரு ஹதீஸில் வருகிறது, தனியாக சொல்வதை விட 25 மடங்குகள் சிறப்பானதாக இருக்கிறது. 25-27 என்று விளக்கம் சொல்லப்பட்டதற்கு உலமாக்கள் பல காரணங்களை கூறுகிறார்கள். அதில் ஏற்றமான கருத்து, ஆரம்பமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 25 மடங்கு நன்மைகளை கொடுத்தான், அதுக்கு பின்னால் அவன் தன்னுடைய அருளை அதிகரித்து ஜமாஅத்துடைய தொழுகைக்கு 27 மடங்கு நன்மையை ஏற்படுத்தினார். 27 மடங்கு நன்மை என்று சொன்னால் என்ன கனியமான சகோதரர்களே? ஒருவர் ஒரு தொழுகையை தொழுகிறார், அதே தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய நன்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 27 பெருக்கி அதனை மல்டிபிள் செய்து கொடுக்கிறார். உதாரணமாக ஒருவர் கடமையான ஒரு தொழுகையை நிறைவேற்றுகிறார், அவருக்கு அந்த தொழுகைக்கு 100,000 நன்மை எழுதப்படுகிறது. ஜமாஅத்துடன் அந்த தொழுகையை நிறைவேற்றினால் அவருக்கு 100,000 அல்ல, அந்த 100,000 27 பெருக்கப்படும், 27,000,000. சில நேரத்தில் தொழுகையாளிகளுடைய இறையச்சம் உள்ளச்சத்தை பொறுத்து தொழுகையுடைய நன்மைகள் வித்தியாசமாகும். சிலருடைய தொழுகைக்கு உதாரணமாக ஒரு 10 லட்சம் இருக்கிறார். 10 லட்சம் ஒரு தொழுகைக்கு அவருக்கு கிடைப்பதாக இருந்தால் அதையும் 27 பெருக்கப்படும். எங்களுடைய ஃபிக்ஹு கிதாபுகளில் ஜமாஅத்துடன் தொழுகையை தொழும் பொழுது சில மக்ருஹுகளை செய்தால் ஜமாஅத்துக்கு கிடைக்கக்கூடிய நன்மை கிடைக்காது என்பதாக சொல்வார்கள். அதாவது ஜமாஅத்துடன் தொழுகை நிறைவேற்றும் பொழுது தொழுகைக்கு கிடைக்கக்கூடிய 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அந்த தொழுகையில் ஜமாஅத்தோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது மக்ருஹுகளை செய்வார் என்று சொன்னால் அவருக்கு அந்த ஜமாஅத்தில் நன்மை கிடைக்க மாட்டாது. உதாரணமாக சொல்வார்கள், சஃப்புகளில் மக்மூமுகள் நிற்கிறார்கள், சஃப்புகளுக்கு இடையில் இடைவெளி இருக்கிறது, ஒரு சஃப்பில் இடைவெளி இருக்கிறது, எந்த சஃப்பில் இடைவெளி இருக்கிறதோ அந்த சஃப்புடையவர்களுக்கு இந்த 27 மடங்குடைய நன்மை கிடைக்க மாட்டாது. வெறுமனே ஒரு தொழுகையுடைய நன்மை மட்டும்தான் கொடுக்கப்படும். இதை போன்று பல விடயங்கள் இருக்கின்றது. அந்த மார்க்க சட்டங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலமாக்கள் இந்த ஹதீஸிற்கு அழகான விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஏன் தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை 27 பெருக்கிக் கொடுக்கின்றான். அதற்கு காரணம் சொல்லப்படுகிறது, ஒருவர் தனியாக தொழக்கூடிய நேரத்தில் செய்ய முடியாத 27 வகையான அமல்களை அல்லாஹ் தஆலா ஜமாஅத் தொழுகையில் வைத்திருக்கிறார். தனியாக தொழக்கூடிய நேரத்தில் செய்ய முடியாத 27 வகையான அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜமாஅத் தொழுகையில் வைத்திருக்கிறார். வெறுமனே ஒரு தொழுகையை தான் தொழுகின்றோம், ஆனால் அந்த தொழுகையையும் நாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் அதனுடன் சேர்த்து நாம் வித்தியாசமான 27 அமல்களை செய்கின்றோம். அதில் சில அமல்களை நான் இந்த இடத்தில் குறிப்பிடுகின்றேன். முதலாவதாக, தொழுகையை ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிற்கு நடந்து வருவது, நடந்து வரக்கூடிய அந்த 8 ஸ்டெப்ஸ் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக்குவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் வீட்டில் வுது செய்து அந்த வுதுவை அழகான முறையில் நிறைவேற்றி தொழுகைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வருகிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஒவ்வொரு 8க்கும் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி அவருடைய ஒரு பாவத்தை மன்னிக்கின்றான். இன்னொரு ஹதீஸில், பல ஹதீஸில் வருகிறது, பனு சலமா என்ற ஒரு கோத்திரத்தார் மஸ்ஜிது நபவி கருகாமையில் தங்களுடைய அதாவது மஸ்ஜிது கருகாமையில் வந்து வசிப்பதற்கு குடியிருப்பதற்கு நாடினார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் வீடுகளை விற்றுவிட்டு மஸ்ஜிது நபவி கருகாமையில் நாம் வீடுகளை வாங்குவோம், எங்களுக்கு மஸ்ஜிதுக்கு செல்வதற்கு இலேசாக இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பனி சலமா தியாரக்கும் துக்தபு ஆசாரக்கும், நீங்கள் வீடுகளை விற்று இங்கு மஸ்ஜிது நபவி கருகாமையில் வர வேண்டாம், உங்களுடைய இடத்திலேயே இருந்து கொள்ளுங்கள், தியாரக்கும் துக்தபு ஆசாருக்கும், உங்களுடைய காலடி 8கள் அதற்கும் நன்மைகள் எழுதப்படும். அதனால் இந்த ஹதீஸை கேட்டதன் பின்பு சஹாபாக்கள் மஸ்ஜிதில் இருந்து வீடுகள் தூரமாக இருப்பதை தான் விரும்பினார்கள். வீடுகள் தூரமாக இருக்கும் பொழுது 8களும் அதிகமாக கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளையும் பன்மடங்காக கொடுக்கின்றார். இரண்டாவது, கண்ணியமானவர்களை, ஜமாஅத்துடன் தொழக்கூடிய நேரத்தில் அங்கு எங்களுக்கு கிடைக்க முடியுமான இரண்டாவது ஒரு அமல், தொழுகையை ஜமாஅத்துடன் எதிர்பார்த்திருப்பது. அல்லாஹ் தஆலா நன்மைகளை எங்களுக்கு தருவதற்காக வேண்டி வாயில்களை திறந்து வைத்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரே தொழுகையை நிறைவேற்றுவதற்காக எதிர்பார்த்திருப்பாரோ எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த நேரத்தையும் தொழுத நேரத்தை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்குகின்றார். முன்னாள் சலஃபுகளில் ஒருவர் கூறுகிறார், மனிதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், அவனுக்கு மௌத்து வந்தாலும் 2 அமல்களுக்கு இடையில் அவனுக்கு மௌத்து வருகிறது. 5 நேர தொழுகைகளும் அன்றாட எங்களுடைய அந்த நாளில் பிரித்து தரப்பட்டிருக்கிறது. ஒரு தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் ஒரு அமலை நிறைவேற்றிவிட்டார், நிறைவேற்றிவிட்டு அடுத்த தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறார். எப்பொழுது லுஹருடைய நேரம் வரும், எப்பொழுது அசருடைய நேரம் வரும் என்று எதிர்பார்ப்புடன் இருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த எதிர்பார்ப்பிற்கும் நன்மையை வழங்குகின்றார். அதான் சொல்லப்படுவதற்கு இன்னும் 15 நிமிடங்கள் இருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி தொழுகையை எதிர்பார்த்து மஸ்ஜிதுக்கு வருகிறார். மஸ்ஜிதில் வந்து இஃதிகாஃபுடைய நீயத்தில் இருக்கிறார். அவர் சும்மா இருந்து வீணாக போகவில்லை. அந்த 15 நிமிடங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுத நன்மை எழுதுவார். இது ஜமாஅத்துக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, எந்த மனிதர் தொழுகையை எதிர்பார்த்திருக்கிறாரோ அந்த நேரம் எல்லாம் அந்த மனிதருக்காக வேண்டி மலக்குகளை இஸ்திக்ஃபார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இவருக்காக வேண்டி இவருக்கு துஆ செய்ய, இவருக்கு இஸ்திக்ஃபார் செய்ய மலக்குமார்கள் தனியாக ஒதுங்கி இருக்கிறார்கள். யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு, யா அல்லாஹ் இந்த மனிதனுடைய பாவத்தை மன்னித்து விடு, துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்மை தனியாக தொழக்கூடிய நேரத்தில் கிடைக்க மாட்டாது. ஜமாஅத்துடன் அந்த ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தான் அந்த நன்மை கிடைக்கும். கண்ணியமான சகோதரர்களே, அதை போன்று ஜமாஅத்துடன் தொழக்கூடிய நேரம் தான் இமாமுடன் சேர்ந்து தக்பீரத்துல் இஹ்ராமை அடையக்கூடிய அந்த அமலை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். தக்பீரத்துல் இஹ்ராம் என்பது தொழுகையுடைய ஆரம்ப தக்பீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், லிகுல்லி ஷைஇன் ஸஃவத்துன் வ ஸஃவத்து ஸலாத்தி தக்பீரத்துல் இஹ்ராம். ஒவ்வொரு பொருளுக்கும் அதில் ஒரு சிறந்த பகுதி, பெஸ்ட் பார்ட் ஒன்று இருக்குது. தொழுகையுடைய சிறந்த பகுதி, பெஸ்ட் பார்ட் எது என்று சொன்னால் தொழுகையுடைய தக்பீரத்துல் இஹ்ராம், ஆரம்ப அந்த தக்பீர். யார் தன்னுடைய ஆரம்ப தக்பீரை இமாமுடைய ஆரம்ப தக்பீருடன் சேர்த்துக் கொள்கிறாரோ, ஒரு ஹதீஸில் வந்த விடயம், 40 நாட்கள் தொடராக அவர் அவ்வாறு நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 2 சர்டிபிகேட்களை, அவருக்கு 2 ஷஹாதத்துகளை கொடுக்கின்றார். ஒன்று நரகத்திலிருந்து அவருக்குரிய விடுதலை, இரண்டாவது இவர் ஒரு முனாஃபிக், நயவஞ்சக நல்ல என்ற ஒரு சர்டிபிகேட் அவருக்கு கிடைக்கிறது. இந்த நன்மை ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் தான் கிடைக்கும். அதே போன்று இன்னும் ஏராளமான அமல்கள் இருக்கிறது. சஃபை நிறைவேற்றுவது, சஃபில் உள்ள ஒரு இடைவெளியை யார் அடைப்பாரோ அல்லாஹு தஆலா அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த விடயங்களை நாம் கவனிக்க வேண்டும். சஃபுகளை ஆரம்பிப்பதற்கு முறை இருக்கிறது. புதிய ஒரு சஃப் ஆரம்பிக்கிறோமா, அந்த சஃபுடைய தொங்கலில் இருந்து ஆரம்பிக்க முடியாது. சரியாக நாம் பார்க்க வேண்டும் இமாம் எங்கு நிற்கிறார். இமாமுக்கு நேராக வந்து பின்னால் நின்று சஃபை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்து வரக்கூடியவர்கள் அந்த சஃபிலிருந்து ஒரே பக்கத்தில், உதாரணமாக வலது பக்கத்தில் மட்டும் நிற்க முடியாது. சஃபுக்கு வரக்கூடியவர்கள் மாறி மாறி வலது இடது வலது இடது சஃபை பேலன்ஸாக நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுவெல்லாம் அந்த ஜமாஅத்துடைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரணங்களாக இருக்கும். மனிதன சகோதரர், அதே போன்று ஜமாஅத்துடன் தொழும் பொழுது எங்களுடைய தொழுகையில் மறதி ஏற்பட மாட்டாது. தனியாக தொழுதால் வேறெங்கோ சிந்தனையில் தொழுவோம், ஆனால் ஜமாஅத்துடன் சேர்ந்து சொல்லக்கூடிய நேரத்தில் அப்படியான மறதி ஏற்படுவது குறைவாக இருக்கு. மறதி ஏற்பட்டாலும் அந்த மறதியை இமாம் சுமந்து கொள்வார். அப்படியான ஒரு அழகான முறை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஜமாஅத் தொழுகையில் வைத்திருக்கிறார். இமாமை நாம் ருகூவில் பெற்றுக் கொள்கிறோம். ஒவ்வொரு ரக்காத்திலும் ஃபாத்திஹாவை ஓதுவது கடமையாக இருக்கிறது. ஆனால் இமாம் ருகூவில் இருக்கும் பொழுது இமாமுடன் வந்து நாம் ருகூவில் சேர்ந்து கொண்டால் அல்லாஹ் தஆலா ஃபாத்திஹாவை எழுதிய நன்மைகளை தருகிறான். அது எதன் மூலமாக? இந்த ஜமாஅத்துடைய பரக்கத்தின் மூலமாக. கண்ணியமான சகோதரர்களே, சில நேரம் நாம் அழகாக சொல்ல மாட்டோம், எங்களுக்கு உள்ளச்சத்துடன் எவ்வாறு தொழுவது என்பது தெரியாமல் இருக்கும். ஆனால் ஜமாஅத்தில் நாம் கலந்து கொள்ளும் பொழுது எத்தனையோ அல்லாஹுடைய நல்லடியார்கள் தொழுகையில் அல்லாஹுடைய சிந்தனையுடன் உள்ளச்சத்துடன் தொழக்கூடிய நல்லடியார்கள் இருப்பார்கள், அல்லாஹுடைய நேசர்கள். அந்த நேசர்களுடைய பரக்கத்தின் மூலமாக, அவர்களுடைய தொழுகையுடைய அந்த பூர்ணத்துவத்தின் மூலமாக எங்களுடைய தொழுகையுடைய அந்த குறையும் நிவர்த்தியாகின்றது. இந்த நன்மையை நாம் தனியாக தொழக்கூடிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் இது போன்ற எத்தனையோ நன்மைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸில் சொல்லி காட்டினார். இறுதியாக ஒரு விடயத்தை கூறுகிறேன். ஜமாஅத்துடன் தொழும் பொழுது நாம் சொல்லக்கூடிய ஆமீன் சாதாரண ஒரு வார்த்தை, 2 செகண்ட் கூட அதற்கு செல்ல மாட்டார். அதற்குரிய சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா غفر له ما تقدم من ذنبه. யாருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விடுகிறதோ, என்ன விளக்கம்? ஜமாஅத்துடன் தொழுகையை நிறைவேற்றுகிறார். மாமூகள் அனைவரும் சேர்ந்து ஆமீன் என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது இவரும் சொல்கிறார், அல்லாஹு தஆலா மலக்குகளை வானத்தில் நியமித்து வைத்திருக்கிறான், ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலும் ஜமாஅத் தொழக்கும் பொழுது அவர்கள் ஆமீன் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த மலக்குகளும் ஆமீன் என்று சொல்கிறார்கள். யாருக்கு இந்த அமலை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ, உஃபிர லஹுமா தக்கத்தமின் தன்பி, அவருடைய முன் சென்ற சிறிய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஒரு தொழுகை சுபஹானல்லாஹ், உது எடுக்கிறதிலிருந்து தொழுகையை முடிக்கும் வரைக்கும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு வாக்களித்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் எண்ணி பார்த்தால், அதாவது உள்ளச்சத்துடன் பேணுதலாக உள்ளத்தில் ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து தொழுகையை நாம் நிறைவேற்றும் பொழுது பள்ளியிலிருந்து எவ்வாறு நாம் வெளியேறுவோம் என்றால், எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக நாம் பள்ளியிலிருந்து வெளியேறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால தான் அழகான ஒரு ஹதீஸையும் சொன்னார்கள். தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அன்றாட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையையும் இவ்வாறு சுத்தப்படுத்துகிறது. உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தினார்கள். ஒரு மனிதர், அவருடைய வீடு இருக்கிறது, அந்த வீட்டுக்கு அருகாமையில் ஒரு ஆறு ஓடுகிறது. அதாவது ஆறுக்கு பக்கத்தில் அவருடைய வீடு இருக்கிறது. அவர் குளிக்கிறதாக இருந்தால் அந்த ஆற்றில் குளித்துக் கொள்வார். சாதாரணமாக ஒருவர் குளித்துக் கொள்வதாக இருந்தால், எடுத்துக் கொள்வதாக இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை அதை செஞ்சு கொள்வார். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணம் சொல்லி காட்டினார்கள், அந்த ஆற்றில் அவர் ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் குளிப்பதை போன்று. ஒரு நாளைக்கு நாம் அஞ்சு தடவை ஒரு பாடி வாஷ் எடுப்போம் என்று சொன்னால் எங்களுடைய உடல் எவ்வாறு சுத்தமாக இருக்கும். அதே போன்று இந்த ஐந்து நேர தொழுகைகள் எங்களுடைய அன்றாட அந்த நாளில் நடக்கக்கூடிய தவறுகளை சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே தொழுகையை நாம் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டும். அந்த தொழுகையை உயிரோட்டமாக ஆக்குவதற்குண்டான காரணங்களில் முக்கியமான இரண்டு காரணங்கள், தொழுகையை நாம் ஜமாஅத்துடன் நிறைவேற்றுவது. கண்ணியமான சகோதரர்களே, இரண்டாவது விடயம் தொழுகையை நாம் உள்ளச்சத்துடன் தொழுவது. தொழுகையை நாம் எவ்வாறு குஷூவுடன் உள்ளச்சத்துடன் அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் நிறைவேற்றலாம்? பலவிதமான அதற்குரிய காரணங்கள் இருக்கின்றது. முதலாவது, தொழுகையை நாம் சீர் செய்வதாக இருந்தால் நேரம் கிடைக்கக்கூடிய நேரம் தொழுவதன் மூலமாக அந்த உயிரோட்டத்தை அந்த பலனை அடைந்து கொள்ள முடியாது. நேரம் வருவதற்கு முன்னால், தொழுகையுடைய நேரம் வருவதற்கு முன்னாலே தொழுகைக்காக வேண்டி நாம் தயாராக வேண்டும். சுஃபியான் தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள், வகீஅ ரஹிமஹுல்லா, இது போன்ற பல அய்மாக்கள் கூறுகிறார்கள், ஒருவர் பாங்கு சொல்லப்பட்டதற்கு பின்னால் தான் தொழுகைக்கு தயாராகுவார் என்றால் அவர் தொழுகைக்குரிய கண்ணியத்தை சரியாக கொடுக்கவில்லை. தொழுகைக்குரிய கண்ணியத்தை, மதிப்பை அவர் சரியாக கொடுக்கிறார், அதாவது கொடுப்பாராக இருந்தால் தொழுகைக்கு முன்னே, அவர் தொழுகைக்கு முன்பதாகவே பாங்கு சொல்லப்படுவதற்கு முன்பதாக அதற்காக தயாராக வேண்டும். ஒரு அழகான உதாரணத்தை கூறுகிறார்கள். ஒரு எஜமானிடம் வேலை செய்யக்கூடிய அடிமை, ஒரு சேவன், அவர் எப்ப ஒரு சிறந்த ஒரு சேவன்டாக ஆகுவார் என்றால், எஜமான் ஒரு தேவைக்கு கூப்பிடுவதற்கு முன்னாலே எஜமானிடம் சென்று அந்த தேவையை விளங்கி செய்வது. எஜமான் கூப்பிடுவதற்கு முன்னாலேயே அவர் போயிட்டு அவருடைய என்ன தேவைகள் இருக்கின்ற என்பதாக பார்த்து செய்தார். கூப்பிடுற வரைக்கும் அழைக்கிற வரைக்கும் பார்த்து கொண்டிருக்க மாட்டார். இதே மாதிரி சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அழைப்பாளர் அழைக்கும் வரைக்கும் பார்த்து எதிர்பார்த்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அடியான் சிறந்த ஒரு அடியான் அல்ல. அல்லாஹுடைய அழைப்பு வருவதற்கு முன்னாலேயே அல்லாஹுடைய வீட்டுக்கு செல்லக்கூடிய அடியான் சிறந்த அடியானாக இருக்கிறார். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, இரண்டாவது காரணம், தொழுகையில் நாம் விளங்க வேண்டும். வெறுமனே அதை நாம் ஒரு சடங்குக்காக நிறைவேற்றக்கூடிய ஒரு அமல் அல்ல. மாற்றமாக அல்லாஹு தஆலாவுடன் பேசக்கூடிய ஒரு அமல், அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடன் நாம் பேசக்கூடிய ஒரு அமல் தான் தொழுகையாக இருக்கிறது. அரபு வார்த்தையில் சொல்வார்கள், முனாஜாத். தொழுகை என்பது அல்லாஹுடைய ஒரு முனாஜாத். நாம் அல்லாஹு தஆலாவுடன் தொழுகையில் நின்று பேசுகின்றோம். இரண்டு அமல்களை சொல்வார்கள், நாம் அல்லாஹுடன் பேச வேண்டும் என்றால் தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுடன் பேசுவதை, அல்லாஹு தஆலா பேசுவதை நாம் கேட்க விரும்பினால் குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்க வேண்டும். குர்ஆன் அல்லாஹுடைய கலாம். குர்ஆனை ஓதும் பொழுது அல்லாஹுடைய வார்த்தைகள் எங்களுடைய காதுகளில் விழுகிறது. எவ்வளவு அழகான விடயங்களை அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான். அவனுடைய பேச்சை கேட்பது மிக இன்பமாக இருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்றுதான் தொழுகை என்பது, ஒரு மனிதர் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரத்துல் இஹ்ராமை அவர் கட்டி தொழுகையை ஆரம்பித்து விட்டால் அவர் அல்லாஹு தஆலாவுடன் முனாஜா செய்கிறார். அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் தொழ ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா அவருக்கு முன்னால் இருக்கின்றான், அவனுடைய கவனத்தை இந்த தொழுகையாளியின் பக்கம் பேசுகின்றான். ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், யாரே தொழுகைக்காக தக்பீரை கட்டிவிட்டு உள்ளத்துடைய சிந்தனையை வேறு பக்கம் வைத்துக் கொள்வாரோ? அவருடைய உதாரணம், ஒரு முக்கியமான நபரை சந்திக்க சென்றுவிட்டு அவரை பார்க்காமல் வேறெங்கொரு திசையை பார்த்து கொண்டிருப்பதற்கு சமமாக இருக்கு. ஒரு முக்கியமான மனிதர் அல்ல, எங்களுடைய ஒரு நண்பர். நாம் சாதாரணமாக ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறோம், அவர் எங்களுடன் பேசி அவரை சந்திக்க செல்கிறோம், அவருடன் பேசுகிறோம், அவர் எங்களுடன் பேசுகிறார், நாம் வேறெங்கோ பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அதாவது எவ்வளவு மிகப்பெரிய கோபம் ஏற்படும். கணிமானவர்களே, 24 அந்த மணித்தியாலத்தில் 5 நேர கடமையான தொழுகையை அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த தொழுகையையும் வந்து தொழுவதற்காக வேண்டி தக்பீரை கட்டிவிட்டு உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பவில்லை என்று சொன்னால், அல்லாஹின் பக்கம் திருப்பாமல் வேற எங்கோ சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹை மறந்தவர்களாக அதாவது காஃபில்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் சொல்வார்கள், தொழுகையை தொழக்கூடியவர் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹை விக்ரி செய்யக்கூடியவர்கள் இருப்பார். தொழுகையில் குஷு இல்லாதவர் அல்லாஹை மறந்தவரை போன்று, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தாதவரை போன்று. கண்ணியமான அல்லாஹுடைய நடிகார்களே, சூரா ஃபாத்திஹா இருக்கின்றது, தொழுகையுடைய விக்ரிகள் இருக்கின்றது, இது எல்லாமே வைக்கப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹுடைய அந்த முனாஜாத்துக்காக வேண்டும். தொழுகையில் நாம் தொழுகையில் உள்ளச்சத்தை ஏற்படுத்துவதற்குரிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்றுதான் தொழுகையில் நாம் ஓதக்கூடிய அந்த விக்ரிகளுடைய கருத்துக்களை கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஓதுகின்றோம், எத்தனை வருடங்களாக சொல்கின்றோம், 10 வருடங்கள், 20 வருடங்கள், ஏதாவது ஒரு நாள் எடுத்து இந்த தொழுகையில் நாம் எதை ஓதுகின்றோம் என்பதை படித்திருக்கிறோமா? கனிமான சகோதரர்களை, தொழுகையை படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை படித்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகின்றேனோ அதை பார்த்து உங்களுடைய தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். ஒரு மனிதரை கண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஸ்ஜிதுக்கு அவசரமாக வந்தார், அதாவது மிக வேகமாக தொழுகை ஆரம்பித்தார். உதாரணம் சொல்வார்கள், காக்கை கொத்துவதை போன்று மிக வேகமாக தொழுகை தொழ ஆரம்பித்தார். ருகூஐயும் சுஜூதையும் அவர் சரியாக நிறைவேற்றவில்லை. தொழுகை முடித்ததற்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து சொன்னார்கள், ஏ மனிதரே, நீங்கள் உங்களுடைய தொழுகையை தொழவில்லை, திரும்பி சென்று தொழுகையை நிறைவேற்றுங்கள். இரண்டாவது தடவையும் அதே போன்று அவர் தொழுதார். மூன்றாவது தடவையும் திருப்பி அனுப்பப்பட்டது, அதே போன்றுதான் தொழுதார். அவர் தொழுகையை பற்றி அதனுடைய சட்ட திட்டங்களை விளங்காதவர் என்பது அறியப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அழகாக அவருக்கு தொழக்கூடிய முறையை கற்றுக் கொடுத்தார். நாம் எத்தனை வருடங்களாக தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், தொழுகையுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்றோமா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். சூரத்துல் ஃபாத்திஹாவை அழகாக ஓதுகிறோமா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். தஷஹுதை அத்தஹையாத்தை அழகாக ஓதுகிறோமா அதையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். தொழுகையில் உள்ளச்சம் எங்களிடம் இருக்கின்றதா என்பதையும் பரிசோதித்து பார்க்க வேண்டும். சலஃபுகளில் முன்னே இமாம்களில் ஒருவர் கூறுகிறார், 20 வருடங்களாக நான் தொழுகையை படித்தேன், 20 வருடங்களாக நான் தொழுகையை படித்தேன், தொழுகையை படித்ததன் பின்னால் அந்த தொழுகையுடைய இன்பத்தை நான் 20 வருடங்களாக அனுபவித்தேன். 20 வருடங்கள் தொழுகையை படித்துவிட்டு அந்த தொழுகையுடைய இன்பத்தை நான் 20 வருடமாக அனுபவித்தேன் என்பதாக சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாம் எவ்வளவு காலம் துறந்திருக்கலாம், நாம் ஏன் தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. மௌத்து வரைக்கும் நாம் தொழுகையை படிக்க வேண்டும், தொழுகையுடைய சட்டத்திட்டங்களை படிக்க வேண்டும். தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுவதற்கு நாம் எங்களுக்கு பயிற்சி எடுக்க வேண்டும். தொழுகையை குஷூஉடன் உள்ளச்சத்துடன் தொழுவதற்கு நிறைவேற்ற வேண்டும். இது சம்பந்தமான இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. கண்ணியமான சோழர்களை, அதனை படைத்து எங்களுடைய வாழ்க்கையில் அமல் செய்வோம் என்று சொன்னால், இந்த அமலே அல்லாஹு தஆலாவிடத்தில் அல்லாஹ்விடத்தில் மிக சிறப்பான ஒரு அமலாக இருக்கும். அந்த அமல் எங்களை சுவர்க்கம் வரைக்கும் கொண்டு போவதற்கும் உலகத்துடைய மறுமையுடைய பாக்கியங்கள் அனைத்தும் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய தொழுகைகளை சீராக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. தொழுகைகளை இறுதி மூச்சு வரைக்கும் ஜமாஅத்துடன் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தருவானாக. தொழுகையில் குஷூஐ உள்ளச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவானாக. நாம் தொழுத தொழுகைகளை அல்லாஹ் தஆலா அவனுடைய கிருபையால் ஏற்றுக்கொள்வானாக. எங்களுடைய தொழுகைகளை பழைய துணியை சுருட்டி மூஞ்சில் வீசப்படுவதை போன்று எங்களுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கக்கூடிய நிலைமையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் பாதுகாத்தருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.
السلام عليكم ورحمة الله وبركاته. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.